சிவா என்னும் சைவம்தான் பார்க்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தலைப்பு மகாவித்வானின் படைப்புகள். பேச்சுரை வழங்குபவர்
சிவகாந்தி ஐயா அவர்கள்.
வணக்கம். ஓம் சிவாய.
திருச்சிற்றம்பலம் இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருப்பிழம்பு அறை எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனர் சோதியில் சோதி அடல் விடைபாக அம்பலக்கூத்தா அயனோடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து சைவர்களும் சைவத்தினுடைய உண்மை செய்திகளை அறிந்து உயிரல் வேண்டும் என்பதற்காக அரிய சேவையை திருவருளோடும் குருவருளோடும் துணையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இன்று நான் பேச இருக்கின்ற தலைப்பிற்கு வணங்குதற்கு உரியவராகிய திருச்சிரபுரம் வித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய திருவடியையும் அடியேன் வணங்கிக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சைவ பெரியோர்களே, எல்லாமல்ல அந்த பரம்பொருளினுடைய கிருபையினாலே இன்று மகாவித்வானுடைய படைப்புகள் என்கின்ற தலைப்பிலே அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பூ என்று சொன்னாலே தாமரையை குறிக்கும், கோயில் என்று சொன்னாலே தில்லையை குறிக்கும், மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவ மலத்தை மட்டும் குறிக்கும், பதம் என்று குறிப்பிட்டாலே சாயுஜத்தை குறிக்கும். இதே போல சைவத்திலே மகாவித்வான் என்றால் சைவ உலகிலே திருச்சிருபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களையே குறிக்கும். இதே போல சைவ உலகிலே நாவலர் என்றால் கோனேரியப்ப நாவலர் இருந்தாலும் சைவ எல்லப்ப நாவலர் இருந்தாலும் நாவலர் என்றவுடனே யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலரை தான் நாம் பொதுவாக நினைப்பது உண்டு. இதே போல பண்டிதமணி என்று சொன்னால் கதிரேசன் செட்டியார் அவர்களை நினைப்பது உண்டு. ஆகையினாலே மகாவித்வான் என்றாலே திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமில்லை அவர்களையே குறிக்கும். அந்த பெருமானுடைய ஒரு படைப்பினை இன்று திருவருள் கூட்டி வைக்க சிந்திக்கின்றோம். அவருடைய நூலையும் அன்னாரையும் பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக அன்னாருடைய திருவுருவத்தை எல்லோரும் காணும்படியாக இதோ நாம் காட்டுகின்றோம். சைவ பெரியவர்களே, நம்முடைய இறைவனானவன் மிகுந்த ஒரு கருணை மிகுந்தவன். அவன் பெருங்கருணையின் காரணத்தினாலே அவன் சுத்த தத்துவத்திலே இருந்து நமக்கு அச்சரங்களை தோற்றுவித்து மொழிகளையும் கொடுத்தான். அவன் தோற்றுவித்த மொழிகளிலேயே தமிழ் மொழி ஒரு சிறப்பு உடையது. அந்த தமிழ் மொழியினை முதன் முதலிலே நம்முடைய அம்மைக்கு அங்கே உபதேசம் செய்கிறார். தமிழ் மொழியினை மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே திருமந்திரம். அப்படி பெருமை பெற்ற அந்த தமிழுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே, வழக்கம் சேர்க்கின்ற வகையிலே 96 வகையான பிரபந்தங்கள் இருக்கின்றது. பிரபந்தம் என்ற ஒரு சொல்லுக்கு பிரபந்தம், பிர நன்கு, பந்தம் கட்டப்பட்டது தொடுக்கப்பட்டது. எனவே பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நல்ல சொற்களினால் அது கட்டப்பட்டது என்ற ஒரு பொருளிலே வரும். அந்த 96 வகை பிரபந்தங்களிலே பெரும்பான்மையான பிரபந்தங்கள் நம்முடைய சைவ நூல்களே உலகிற்கு இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிறது. அந்த 96 வகை பிரபந்தங்களிலே தூது, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், உலா போன்றது நம்முடைய சைவ சமயத்திற்கென்றே ஒரு சிறப்பான ஒன்று. அது தமிழுக்கு மிகவும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற ஒன்றாகும். இதிலே தூது என்பது எந்த பொருளைத்தான் தூது விடுதல் வேண்டும் என்று ரத்தின சுருக்கம் என்கின்ற ஒரு இலக்கண நூல் சொல்லுகிறது. அன்னம், மயில், கிளி, மேகம், நாகனவாய்ப்புள், தோழி, குயில், நெஞ்சு, தென்றல், வண்டு என்று சொல்லப்படுகிறது. இலக்கணத்திலே இவைதான் தூது விடுதல் வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது ஒருவர் தமிழையே தூதாக விடுத்தார். அதற்கு மதுரை சொக்கநாதர் தமிழ் விடு தூது என்று பெயர். ஏன் தமிழை தூதாக விடுத்தார்? இந்த இலக்கணத்தை சொல்லப்படாதது என்றால் அதற்கும் அந்த தமிழ் விடு தூதிலே அந்த ஆசிரியர், அந்த நூலாசிரியர் பேர் தெரிய வரவில்லை. அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், இறைவன் படைத்த மொழிகளிலேயே இறைவன் திருச்செவியிலே எப்பொழுதும் சுதந்திரமாக நுழைந்து செல்லுகின்ற ஆற்றல் தமிழ் ஒன்றுக்கே உண்டும் என்று தமிழ் ஒரு தொகுதியிலே சொல்லி காட்டுகிறார். திருச்செவியில் ஏறும்படி உரைக்க வல்லாய் உன்போல் எவர்க்கு வாய்க்குமே. எனவே அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு உடையது நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலே இருக்கின்ற 96 வகை பிரபந்தங்களிலே பலவிதமான பிரபந்தங்களை செய்து தமிழுக்கும் சைவத்திற்கும் அங்கே ஏற்றத்தையும் வளப்பத்தையும் கொடுத்தவர் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள். அன்னாரே சொல்லுகின்ற பொழுது திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை என்று சொல்லுதல் வேண்டும். ஏனெனில் மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரும், ஒரு நல்ல உரையாசிரியரும், நல்ல சைவத்திலே பாண்டித்யம் பெற்ற இன்னொருவரும் இருக்கின்றார். அவர் உதாரணமாக தமிழிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற அரும் பொக்கிஷமாக இருக்கின்ற அந்த திருமந்திரத்திற்கு, 8 தந்திரத்திற்கு 2369 பாடலில் இருந்து 2537 திருப்பாடல்களை உரை எழுதியவர் அவரே. எனவே அவருடைய பெயரும் மீனாட்சி சுந்தரம். ஆகையினாலே இந்த இரு மீனாட்சி சுந்தரம் என்று இருக்கின்ற காரணத்தினாலே திருமந்திரம் போன்ற நூல்களுக்கு உரை எழுதிய மீனாட்சி சுந்தரத்தை தானா சானா மீனாட்சி சுந்தரம் என்று குறிப்பிடுவார். அதை சைவ உலகம் அன்னாரை தசமி என்று குறிப்பிடுவார்கள். நம்முடைய இன்றைக்கு சிந்தனைக்கு வருகிற மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களை ஒரு சிறப்புப்படுத்தி காட்பதற்காக திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை என்று சொல்வார்கள். திருச்சிரபுரம் என்று சொல்வதை விட மகாவித்வான் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை என்று சொல்லி காட்டுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெருமையுடைய மகாவித்வான் என்கின்ற ஒரு விருதினை பெற்று நல்ல சிறப்பினை உடைய ஒரு பெருமான் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள். திருச்சிரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் திருச்சியை அடுத்திருக்கின்ற அவத்தூர் என்று, அறவத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலே சைவ வேளாளர் மரபிலே 1815 ஏப்ரல் திங்கள் 6 சைவமும் தமிழும் செய்த தவத்தினாலே பிறந்தார். அவருடைய தந்தையார் சிதம்பரம்பிள்ளை, தாயார் அன்னத்தாட்சி. நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் 16 காவேரி ஆட்சியை திருமணம் செய்து அருளினார்கள். நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் தமிழிலும் சைவத்திலும் மிகுந்த நாட்டமும் வேட்கையும் உடையவராக இருந்தார். அதனாலே திருவாவூர்தரை ஆதீன வேலாயுத முனிவர் அவர்களை அணுகி நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் வேலாயுத முனிவர் அவர்களையும் வேலூர் சுப்பிரமணிய தேசிகர் ஆகியோரிடமும் இலக்கண இலக்கிய பாடங்களை கேட்டு அறிந்தார். சைவமும் தமிழும் கற்கின்ற ஆர்வத்தையும் கண்டு அவருக்கு கஷடர கற்பித்தனர். திருவாவூரை ஆதீனத்து அம்பலவான முனிவரிடம் சமய நூல்களை பற்றி முறையாக பாடம் கேட்டு பாண்டித்தம் பெற்றுவிட்டார். இப்படி பெற்றிருக்கின்ற அன்னாருடைய ஒரு புலமை தரத்தை கண்டு தமிழ் உலகமே வியந்து 1850 புலவர் உலகம் அனைவரும் சேர்ந்து வித்வான் பட்டத்தை கொடுத்தருளினார்கள். அப்படி வித்வான் பட்டத்தை கொடுத்து பலருக்கு அவர் பாடம் கற்பிக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களிடம் பலரும் வந்து பாடம் கேட்டனர். அவர்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் பூவாளூர் தியாகராஜ செட்டியார், சவரி ராயலு பிள்ளை, வேதநாயகம் பிள்ளை, தேவராசப்பிள்ளை போன்ற பெருமக்கள் ஆவார்கள். அன்னாருடைய அவர் சைவமும் தமிழனுடைய நுட்பத்தை அறிந்து திரு கைலாய பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீனமானது நம்முடைய பிள்ளை அவர்களுக்கு 1854 ஆண்டு மகாவித்வான் என்கின்ற அருமையான ஒரு விருதை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நல்ல மரமானது பின்னே அது சந்ததி வளரும்படியாக ஒரு நல்ல விதையை கொடுப்பதைப் போல நம்முடைய தமிழ் தாத்தா ஓவிய சாமிநாத ஐயா அவர்களையும் உருவாக்கியவர் அன்னாரே. நல்ல ஒரு மாணாக்கர்களை கொடுத்தார். எனவே பேருபகாரமாக ஒரு தமிழ் உலகத்திற்கு ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் பல புராணங்களை இயற்றியிருக்கிறார்கள். அதாவது ஆசுகவின்னு சொல்லக்கூடிய வகையிலே நினைத்த இடத்திலே பாடக்கூடிய ஒரு வல்லமை உடையவர்கள். அன்னாருக்கு வேலூர் சுப்பிரமணிய தேசிகருடன் தங்கி இருக்கின்ற ஒரு சமயத்திலே சிதம்பரம் இல்லை என்கின்ற ஒரு கணவானோடு சேர்ந்து நம்முடைய திருஆணைக்கு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்க செல்கிறார்கள். அப்பொழுது சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நம்முடைய மகாவித்வான் அவர்களை நோக்கி, நம் ஆலயத்திற்குள் இப்பொழுது பிரவேசித்து நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம், நாம் தரிசனம் செய்து வருவதற்குள் ஆலயத்தில் நுழைந்து தரிசனம் செய்து வருவதற்குள் இங்கு எழுந்தருளி இருக்கின்ற நம்முடைய அம்பிகை மேல் நீங்கள் ஒரு பிரபந்தம் செய்ய முடியுமா, அகிலாண்ட நாயகி மேல் ஒரு பிரபந்தம் செய்ய முடியுமா என்று கேட்டார். உடனே நம்முடைய மகாவித்வான் அவர்கள், இந்த ஆலயத்தில் நுழைந்து வருவதற்குள்ளே ஒரு பிரபந்தத்தை நான் செய்து முடிக்கிறேன், அது எனக்கு திருவருள் துணை நிற்கும் என சொல்லி அங்கே தரிசனம் செய்கின்ற பொழுது தானே ஒரு பாக்களை ஏற்றி தோத்திரமாக செய்து கொண்டு வந்தார். அதுதான் திருவானைக்கா அகிலாண்ட நாயகி மாலை என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பிரபந்தம் என்று சொல்லப்படுகிறது. அத்தோடு மட்டுமல்லாது பல மாணாக்கர்களை உருவாக்கிய பெருமையும் நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு. அன்னார் அவர்கள் என்னென்ன நூல்களை இயற்றியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பட்டியலை படிக்கின்றேன். இந்த பட்டியலை படிக்கின்ற பொழுதே நமக்கு ஒரு மலைவு ஏற்படும். எப்படி இவ்வளவு நூல்களையும் நம்முடைய பிள்ளை அவர்கள் இயற்றினார்கள் என்று நமக்கே வியப்பு வீட்டுகின்ற வகையிலே அத்தனை நூல்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தலபுராணம் 21 தலபுராணம் செய்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை வாசிக்கின்றேன், ஏனெனில் இந்த நூல்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடக் கூடாது. இப்படியெல்லாம் அந்தந்த தளத்திலே இப்படி சில நூல்கள் இருக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய நூல்களை அப்படியே நான் பட்டியலிட்டே படிக்கின்றேன். தலபுராணங்கள் திருவம்பர் புராணம், ஆற்றூர் புராணம், உறையூர் புராணம், கண்டதேவி புராணம், ஸ்ரீ காசி ரகசியம், குறுக்காலிய புராணம், கோயிலூர் புராணம், சூரியமார்க்க புராணம், தனியூர் புராணம், தியாகராஜ லீலை, திருக்குடந்தை புராணம், திருத்துருத்தி புராணம், திருநாகை காரோண புராணம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. திருக்காரண புராணத்தில்தான் பல வகையான புட்பங்களை நம்முடைய வித்வான மகாவித்வானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருப்பெருந்துறை புராணம், திருமயிலை புராணம், திருவரன்குல புராணம், பட்டீச்சுர புராணம், மன்னிப்படிக்கரை புராணம், மாயூர புராணம், வாழொலி புற்றூர் புராணம், விடத்தொட்டி புராணம், இவ்வளவு புராணங்களை செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக சரித்திர நூல்களையும் செய்திருக்கிறார். ஆதி குமரகுருவர் சுவாமிகளுடைய சரித்திரம், மாதவ சிவஞான சுவாமிகள் சரித்திரம், மயில் ராவணன் சரித்திரம் என்ற இந்த மூன்றுகளை செய்திருக்கிறார். மேலும் குரு பூஜை மான்மியம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலை செய்திருக்கிறார்கள். மேலும் குசேலா பாக்கியானம், சூத சங்கிதை, இந்த இரண்டு காப்பியங்களை செய்திருக்கிறார். பதிகங்களாக கச்சி விநாயகர் பதிகம், சுப்பிரமணிய சுவாமி பதிகம், திட்டக்குடி பதிகம், மருதவான பதிகம் என்று இப்படி 4 பதிகங்களை செய்திருக்கிறார். 10 அந்தாதியாக தண்டபாணி 10 அந்தாதி, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 10 அந்தாதி, ஞான சம்பந்தரை பற்றி அருமையான துதிகள் அமைந்தது. திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் 10 திருவுரை 10 பணத்தை 10 பாலைவன 10 பூவாளூர் 10 என்று செய்திருக்கிறார். மேலும் இலக்கண புலவர்கள் திறமை காட்டும்படியாக அங்கே திருவு அந்தாதி, யமகந்தாதி எல்லாம் செய்திருக்கிறார். திருவு அந்தாதியாக குடந்தை திருப்பு அந்தாதி, திருப்பயஞ்சீரி திருப்பு அந்தாதி, திரு ஆனைக்கா திருப்பு அந்தாதி, திருவிடை மருதூர் திருப்பு அந்தாதி, இவ்வளவும் செய்திருக்கின்றார். யமகந்தாதியாக திருச்சிராமலை யமக அந்தாதி, திருவாவூர்துறை யமக அந்தாதி செய்திருக்கின்றார். மேலும் தில்லையமக அந்தாதியையும் செய்தருளியிருக்கின்றார்கள். வெண்பா அந்தாதியாக எறும்பீச்சரம் வெண்பா அந்தாதி என்று ஒரு அந்தாதியும் செய்திருக்கிறார்கள். மேலும் துதி என்கின்ற வகையிலே மாலை என்ற வரிசையிலே திருவானைக்கு அகிலாண்ட நாயகி மாலை, கற்குணி மாலை, சிதம்பரேஸ்வர் மாலை, சுப்பிரமணிய தேசிகர் மாலை, தர்மபுர ஆதீனத்து சச்சிதானந்த தேசிகர் மாலை, சவராயு நாயகர் மாலை, சித்திர சத்திர புகழ்ச்சி மாலை செய்திருக்கிறார்கள். மேலும் பிள்ளைத்தமிழ் நம்முடைய பெருமாள் செய்திருக்கின்றார். அந்த பிள்ளைத்தமிழிலே ஆண்பால் பிள்ளைத்தமிழ் ஏழும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் மூன்றுமாக செய்திருக்கிறார்கள். அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ், காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ், சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், சேக்கிழாருக்கு அருமையான பிள்ளைத்தமிழ் செய்திருக்கிறார்கள். திருவுடைக்கழி முருகர் பிள்ளைத்தமிழ், திருவெந்நீற்று உமை பிள்ளைத்தமிழ், பாகம்பிரியாள் பிள்ளைத்தமிழ், பிரம்ம வித்ய நாயகி பிள்ளைத்தமிழ், பெருந்திருப்பிராட்டியார் பிள்ளைத்தமிழ், மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ், அம்பலவான தேசியர் பிள்ளைத்தமிழ் என்று அங்கே ஆண்பால் பிள்ளைத்தமிழ் மூன்றும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் ஏழுமாக நம்முடைய மகா வித்வான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மேலும் கலம்பகம் என்பது அது இயற்றுவதும் கற்பதும் அது இலக்கணம் படித்தவர்களால் தான் முடியும். அந்த கலம்பகமே இரண்டு கலம்பகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். வாட்போக்கி கலம்பகம், அம்பலமான தேசிகர் கலம்பகம். மேலும் கோவை என்கின்ற வரிசையிலே சீர்காழி கோவை, குளத்தூர் கோவை, வியாச கோவை செய்து உலாவும் பாடியிருக்கிறார். திருவிடை மருதூர் உலா, அருமையான ஒரு நூல். தூது என்கின்ற வரிசையிலே சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடுதோது, தானப்பாச்சாரியார் தசை விடுத்தோது என்று இரண்டு நூல்களை செய்திருக்கிறார். குறவஞ்சி என்கின்ற வரிசையிலே திருவிடைக்கெளி குறவஞ்சி என்பதை செய்திருக்கின்றார். சிலையடை வெண்பாவாக திருவாவூர்துறை சிலையடை வெண்பாவை செய்திருக்கிறார்கள். இது போக கப்பல் பாட்டு குரு பரம்பரை அகவல், அது அருமையான ஒரு நூல். குரு பரம்பரை அகவல், அந்த திருவாவூர்துறை ஆதீனத்து அந்த பரம்பரை அப்படியே நம்முடைய மகா வித்வான் அவர்கள் பட்டியலிட்டு காட்டுவார்கள். திருவுருள் கூட்டி வைக்க அந்த நூலை இன்றும் நாளை வருகின்ற இடத்திலே தொட்டு காட்டுகிறேன். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஆனந்த கழிப்பு, பொன்னூசல், மங்களம், லாலி, வாழ்த்துக்கள், இப்படி பல நூல்களை நம்முடைய சுவாமிகள் செய்திருக்கிறார்கள். அன்னார் செய்திருக்கின்ற நூல்களிலே எல்லா நூல்களிலும் எல்லா பாடல்களையும் சிந்திக்கின்ற ஒரு காலவகாசம் இல்லாத காரணத்தினாலே சில நூல்களை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே தொட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைய முதல் சிந்தனைக்கு வருவது திரு ஆணைக்கா அகிலாண்ட நாயகி மாலை. இந்த திருவானைக்கு அகிலாண்ட நாயகி மாலை என சொல்லுகின்ற பொழுது இந்த ஆணைக்கா என்று சொல்லக்கூடியது என்ன என்பதை தெரிந்து கொண்டு நம்ம நூலுக்கு சொல்லுவோம். ஆணைக்கா என்று சொல்லுகிறது எப்படி அந்த தலத்தினுடைய விசேடம் என்றால், சம்பு முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். சில நூல்களிலே விருச்சிக முனிவர் என்று அவரை குறிப்பிட்டிருக்கும். இந்த சம்பு முனிவரானவர் சிவத்தை நோக்கி தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்கின்ற பொழுது அவர் கையிலே அருமையான ஒரு நாவல் கனி ஒன்று கிடைக்கிறது. அந்த கனி கிடைத்த உடனே தன்னுடைய தவத்தை தொடர்ந்து செய்கிறார். அப்பொழுது பெருமானானவர் எழுந்தருளி அவர் காட்சி கொடுக்க, உனக்கு என்ன வேண்டும் என கேட்க, அதற்கு நம்முடைய சம்பு முனிவரானவர், என் கையிலே கிடைத்திருக்கின்ற இந்த நாவல் படத்தினை தேவரீர் உண்டருளல் வேண்டும் என்று, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்று நாம் போற்றுகின்ற பெருமானை இந்த நாவல் கனியை உண்ணும்படியாக விண்ணப்பித்தார். தன்னுடைய அடியவர் அன்போடு கொடுக்கின்றார், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பரம்பொருளானவர் சம்புமுனி கொடுத்த அந்த நாவல் கழியை வாங்கி தன் வாயிலே போட்டு நன்றாக குதப்பி எஞ்சி இருக்கின்ற கொட்டையை துப்பினார். பெருமான் திருவாயிலிருந்து துப்பப்பட்ட அந்த கொட்டையை ஓடி சென்று சம்பு முனிவராவன் எடுத்து, எனக்கு கிடைத்தற்கு அரிய சேடனம் எனக்கு கிடைத்து விட்டது என சொல்லி தன் வாய்க்குள்ளே போட்டார். போட்ட மாத்திரத்திலேயே அவர் உச்சியிலிருந்து நாவல் மரம் ஒன்று வெளிப்பட்டது. அந்த நாவல் மரம் வெளிப்பட்ட அதே சமயத்தில் அந்த நாவல் மரத்தின் கீழே, அந்த நாவல் மரம் வந்து சம்பு முனி, அந்த நாவல் மரத்தின் கீழே நம்முடைய பெருமான் சிவலிங்க வடிவிலே எழுந்தருளினார். அவருக்கு ஜம்புலிங்கேஸ்வரர் என்கின்ற திருநாமம். அப்படி எழுந்தருளி இருக்கின்ற பொழுது இதே நேரத்தில் தான் திரு கைலையிலே பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்ற புஷ்பதந்தன் மாலியவான் என்ற இரண்டு இரு சிவகணங்களும் தான் தொண்டு செய்கின்ற பொழுது சிவார்ப்பணம் என்று நினையாத ஆன்மபோதம் அங்கே லேசாக தலைதூக்க நான் தான் நன்றாக தொண்டு செய்கிறேன் என்று இருவருமே தற்குற்றார்கள். ஆகையினாலே இருவருமே இந்த பூ உலகத்திற்கு வருகிறார்கள். புஷ்பதந்தன் என்பவன் யானையாகவும் மாலியவான் சிலந்தியாகவும் வருகிறான். சிலந்தியாக வருகின்ற இந்த மாலியவான் அதாவது சிலந்தியானது இந்த ஜம்புகேஸ்வரர் குடிகொண்டிருக்கிற அந்த நாவல் மரத்திலே குடிகொண்டது குடிகொண்டிருக்கு. இதே நேரத்திலே அங்கே யானையாக இருக்கின்ற அந்த புஷ்பதந்தன் யானை அங்கே பிறப்பை பெற்று யானையாக வந்து அந்த தலத்திற்கு வருகிறது. வருகின்ற பொழுது அந்த யானையானது அங்கே நாவல் மரத்தின் கீழே இருக்கின்ற ஜம்புலிங்கேஸ்வரரை கண்டவுடன் பூர்வ ஜென்மத்தின் பூர்வத்தினுடைய வாசனையின் காரணத்தினாலே பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய விரைந்து துதிக்கையிலே அங்கே அருகிலே சென்று நீரை முகந்து மலர்களை பறித்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் மலர்களால் அர்ச்சித்தும் விழுந்து விழுந்து வணங்குகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சிலந்தி பூச்சி நாமளும் இதுபோல் இறைவனுக்கு ஒரு கைங்கரியம் செய்து நாமளும் மகிழ வேண்டும் என்று திருவிழம் கொண்டது. எல்லாம் பூர்வ ஜென்ம தொடர்ச்சி உணர்வு. உடனே யானை சென்ற பின்பு இந்த சிலந்தி பூச்சி மரணத்தில் இருந்து இறங்கி ஜம்புகேஸ்வரர் மேலே அங்கே சருகுகள் முதலானவைகள் விழா வண்ணம் காக்கையினுடைய எச்சம் விழா வண்ணமாக சிலந்தி வலை பின்னியது. மறுநாள் யானை வருகிறது. தான் அபிஷேகம் செய்து பூஜனை செய்து விட்ட லிங்கத்தின் மேல் சிலந்தி வலை இருப்பதை கண்டு இது பாழடைந்தது போல் தெரிகிறதே என்று சிலந்தி வலையை வீத்தது. பின்பு யானை வழக்கம் போல் வழிபட்டு சென்றது. தன்னுடைய நோக்கமறியாது வலையை பீத்து விட்டது என்று இந்த சிலந்தி பூச்சி மீளவும் இறங்கி வலையை பின்னியது. இப்படி பல நாட்களாக வலை பின்ன சிதைக்க விஷணம் கொண்ட ஒரு யானையானது அந்த அந்த சிலந்தி பூச்சியானது என்னுடைய நோக்கம் அறியாது இந்த யானை சிதைக்கிறது, இன்று சிதைத்தால் அந்த யானையை இறக்கும்படி செய்வேன் என சொல்லி அந்த சிலந்தியானது வலையினை பின்னி வலையிலேயே தங்கி கொண்டது. அப்பொழுது இந்த யானை வந்து அந்த சிலந்தி வலையினை சிதைக்கின்ற பொழுது வலையிலே தங்கியிருந்த சிலந்தி பூச்சி யானையை துதிக்கையிலே சென்று கடிக்க யானையும் தாங்காது இறந்துபட்டது. உள்ளிருந்த சிலந்திக்கும் உயிர் போனது. அப்பொழுது சாப நீக்கத்தின் காரணமாக யானையாக இருந்தது அங்க மீளவும் கந்தரனாக யானையாக இருந்து உயிர் பெற்று மீளவும் கைலைக்கு சென்று எம்பெருமான் அருகிலே சென்று அது அபிஷேகம் செய்து அர்ச்சிக்கின்ற பேரு பெற்றுவிட்டது. இந்த சிலந்தி பூச்சியை அப்பொழுது சோழமண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மன்னன் சுபதேவன் அரசி கமலவதி இருவருக்கும் புத்திர பேர் இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு குழந்தையாக பிறக்கும்படியாக எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார். அப்படி திருவுள்ளம் கொண்டுகின்ற பொழுது அங்கே சூழ் கொண்ட அரசி கமலவதிக்கு பிரசவ நேரம் நெருங்குகிறது. நெருங்குகின்ற நேரத்திலே ஜோதிடர்கள் ஒரு 5 நாளையே கழித்து இந்த குழந்தை பிறந்தால் உலகத்திலே எல்லோராலும் வணங்கக்கூடிய ஒரு பெரும் பேர் பெறுவான், தெய்வத்தன்மை பெறுவான், எனவே இப்பொழுது பிரசவம் நிகழக்கூடாது என்று ஜோதிடர்கள் கூற உடனே பிரசவத்தை செய்வதற்காக அங்கே பிரசவம் நிகழ்கின்ற அரசியை கமலவதியை காலிலே கயிற்றை கட்டி தலைகீழாக கட்டி தூக்கி விட்டனர். பிரசவம் தடைபட்டது. 5 நாளையே கடித்து இறக்கி விடப்பட்டது. குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக 5 நாளிகை தாயின் வயிற்றிலே தலைகீழாக இருந்த காரணத்தினால் பிறந்த குழந்தையினுடைய கண்கள் சிவந்து பிறந்தது. சிவந்த கண்களோடு பிறந்த காரணத்தினாலே அதற்கு செங்கச்சோழன் என்ற திருநாமம் சாத்துகின்றார்கள். அவர்தான் நம்முடைய செங்கச்சோழ நாயனார், கோ செங்கச்சோழ நாயனார் என்று பெரிய புராணத்தில் வரக்கூடியவர். இவ்வளவு பெருமை உடையது அந்த தலத்திற்கு நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமில்லை அவர் செல்லுகின்ற பொழுது அவர்கள் பாடிய இந்த பணூல்களிலே இருந்து சில பாடல்களை இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறேன். அதாவது முதல்ல அம்பாள் பற்றி தான் இருக்கிறது. இங்கே அம்பாள் என சொல்லுகின்ற பொழுது சிவம் வேறு சக்தி வேறு என்று பேதம் மற்று அங்கே அம்பாளுக்கு தனியாக துதிக்கி வைக்கிறார். எப்படி வைக்கிறார் என சொன்னார், இது என்ன நோக்கம் என சொன்னார், எப்பொழுதுமே சூரியன் எழும் முன்பாக வானிலே அந்த சூரியன் கதிர் ஒளி முதலில் தெரியும். அந்த ஒளிதான் சூரியனை காட்டும். சிவம் சூரியன், அதில் இருக்கின்ற கதிர் சக்தி. எனவே சிவத்தை காட்டுவது சக்தி. ஆகையினாலே தான் உயிர்களை சிவத்தோடு சக்தி கூட்டி வைக்கிறாள் என்ற காரணத்தினாலே தான் அந்த சித்தாந்த கருத்து அதை மறைமுகமாக வைத்துத்தான், அந்த சித்தாந்த கருத்து புறப்படுவதற்காகத்தான், அருளை வைத்துத்தான் சிவத்தை பெற முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் திரு ஆணைக்கு அகிலாண்ட நாயகி மாலை என்பதையே நம்முடைய மகா வித்வான் அவர்கள் திருவாய் மலர்ந்தார்கள். அதிலே முதலிலே சைவத்தினுடைய மரபு நமக்கு காட்டுவதற்காக விநாயகர் துதியினை வைக்கிறார். இந்த விநாயகர் துதியை வைக்கின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார். அதாவது யானைக்கு கண்ணமலம் கபோலமலம் பீஜமலம் என்று மத நீர் ஒழுகும். இதிலே சொல்லுகின்ற பொழுது கண்ணமலம் என்று சொல்லக்கூடிய அந்த மத நீரானது இந்த காதுக்கு பின்பக்கம் வழியாக அப்படி வழியும். அப்படி வழிகின்ற பொழுது அந்த மத நீரானது வழிகின்ற பொழுது அதிலே வண்டுகள் சென்று மொய்க்கும். அந்த யானையிடமிருந்து வருகின்ற அந்த கண்ணமலம் கபோலமலம் பீஜம் மூன்றுமாக சேர்ந்து பின்பு பூமியிலே விழும். யானை அந்த இடத்திலே மிதித்து மிதித்து அங்கு சேராக கிடக்கும். இது இலக்கியங்களிலே வரக்கூடியது. இங்கே இந்த கண்ணமரமானது காதுக்கு பின்பக்கம் வழியாக வருகிறது. அதிலே அப்படியே வண்டுகள் சென்று மொய்த்திருக்கிறது. வண்டுகள் மொய்த்திருக்கின்றது அது எப்படி இருக்கின்றது? அந்த யானையின் முன்னே படாம் என்று இருக்கின்றதே அந்த மத்தகம், மத்தகத்தின் முன்னே செம்மையான ஒரு சாந்து பூசப்பட்டிருக்கிறது. அந்த சாந்து பூசப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே இந்த வண்டுகள் சென்று மதநீரிலே சென்று மொய்த்திருப்பது எப்படி இருக்கிறது என சொன்னால், அழகாக பொற்குளத்திலே கருமணிகள் பதித்தது போல் இருக்கிறது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். திருவளர் கபோல மதம் பெருக்கு உண்டு தெவிட்டு கார் வண்டினம் எழுந்து மறுவளர் செய்ய சாந்தினுள் மறைந்த மத்தகம் மீது தங்கிடுதல் கருவளர் மணிகள் பதித்த பொற்குடத்தில் கவின் வீற்றிருந்து அருள்கொழிக்கு உருவளர் செல்வ விநாயகன் பொற்றாள் உபய பங்கயம் முடிக்கு அணிவாம். எனவே அந்த பெருமான் எனக்கு அமையை பற்றி பாடுவதற்கு எனக்கு துணை செய்வான் என்று சொல்லி காட்டப்படுகிறது. எனவே வழிபாட்டிலே எப்பொழுதுமே நுழைகின்ற பொழுது ஆலயத்தினுடைய வாசலிலே விநாயகரை வணங்கி கொண்டு உட்செல்லுதல் வேண்டும். அந்த முறைப்படி முதலிலே தன்னுடைய நூலுக்கு விநாயகர் துதி என்று செய்தாலும் ஆலயத்தின் முன்னே இருக்கின்ற அந்த விநாயகப் பெருமானை வணங்கி செல்வதைப் போல இங்கே அழகாக இங்கே அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருக்கின்ற பொழுது அகிலாண்டேஸ்வரியை, அவருடைய நோக்கம் அகிலாண்டேஸ்வரியை பாடுவது தானே, அகிலாண்டேஸ்வரரை பற்றி அந்த அம்மையை பற்றி துதி செய்கிறார். அதுல இரண்டாவது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். அந்த இரண்டாவது திருப்பாடல் எப்படி இருக்கிறது என சொன்னால், குபேரனும் அகத்தியரும் வெட்கப்படும்படியான ஒரு தலமானது திருவானைக்கா என்று சொல்லி காட்டுகிறார். குபேரன் ஏன் வெட்கப்படுகிறான் என சொன்னால், நிதிபதி என்று அவன் இருந்தாலும் கூட அதைவிட நிதி படைத்தவர்கள் செழுமையோடு திருவானைக்காவில் இருக்கிறார்களாம். குடமுனி அகத்தியன் ஏன் வெட்கப்படுகிறார் என சொன்னால், அறிவிலே நாம் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம், கலைகள் கட்டியிருக்கிறோம், ஆனால் திருவானைக்காவில் உள்ளவர்கள் எல்லாமே அறிந்திருக்கிறார்கள் என்று அவர்களது ஒரு அறிவின் ஆற்றலை கண்டு வியந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்பேற்பட்ட அந்த குபேரனும் அகத்தியனும் வியக்கின்ற அந்த தலத்தில் வீற்றிருக்கின்ற அந்த அம்மை முன்பாக எல்லோரும் பெருமக்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்றார்கள் என்று அந்த அம்மையினுடைய பெருமையினை அழகாக சொல்லி காட்டுகிறார்.